الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات. وقال في حديث آخر رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவ் தாபிங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை முற்றுமுழுதாக ஏற்று எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கிறானோ அப்படியான தடைகளை ஹராம்களை தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனித இனத்தை ஆண் பெண் இரு சாராரிடமிருந்து பெற்றோர்கள் மூலமாக ஒரு மனிதனை அல்லாஹ் உருவாக்குகிறான். ஒரு சில விதிவிலக்கு அடிப்படையில் அல்லாஹுடைய குதிரத் தந்தை இல்லாத பிள்ளையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம், பெற்றோர் இல்லாத ஒரு படைப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போன்ற வித்தியாசமான அமைப்பை ஏற்படுத்தினாலும் உலகத்திலே மற்ற அனைத்தும் உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தும் பெரும்பாலும் அது ஒரு தாய் என்ற அந்த பிறப்பில் வயிற்றிலிருந்து பிறக்கின்றன. பிறப்பு வித்தியாசமாக இருந்தாலும் அதற்கு ஒரு மூல பொருளாக அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்திலே ஒதுக்கப்பட்ட பின்தள்ளப்பட்ட சமூகத்தில் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு சாரார் தான் நமது பெற்றோர்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒருவர் ஒரு பெண்ணுக்கு கணவன் என்ற பெயர் இல்லாமல் வாலிப பருவத்திலே மௌத்தாகலாம், திருமணம் முடிக்காமல் மௌத்தாகலாம். ஒரு பெண் மனைவி என்ற பெயர் எடுக்காமல் தாய் என்ற பெயர் எடுக்காமல் மரணிக்கலாம். ஆனால் மனிதர்களிலே கண்ணியமானவர்களே, எந்த துறையில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளை என்ற பெயரை எடுக்காமல் மனிதன் என்ற அடிப்படையிலே உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. பெற்றோருக்கு ஒரு பிள்ளை, அந்த அமைப்பில் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று பெற்றோர்கள் நடத்தப்படுகின்ற விதம்தான் நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முசீபத்துகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் பிரதான காரணம். நமக்கு எந்த துறையில் என்ன சிரமம் வந்தாலும், நாம் எப்படி கொடி கட்டி பறந்தாலும், எதில் முன்னேறினாலும், பெற்றோர்களுடைய உறவு முறையில் நாம் குறைவிடுகின்ற பொழுது அது ஆங்காங்கே முசீபத்துகளாக வெடிக்கும், வெடித்துக் கொண்டிருக்கின்றன. அது நமக்கு விளங்குவதில்லை. குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் பார்க்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த துறையில் ஒருவர் செல்வந்தராக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அவர் பணம் படைத்த அல்லது செல்வாக்குள்ள அல்லது அரசியல் பலமுள்ள ஒரு தலைவராக இருக்கலாம், எந்த துறையில் ஈடுபட்டாலும் பெற்றோரோடு உறவு முறை சருகுகின்ற பொழுது, அதிலே ஒரு விரிசல் ஏற்படுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் பாரிய கேவலங்களும் நஷ்டங்களும் ஏற்பட்டதை வரலாறு ரீதியாக நாம் காண்கின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பெற்றோர்களை நாம் எப்படி இணைப்பது? பெற்றோரை ஒதுக்கினால் நமக்கு என்ன நடக்கும், இணைத்தால் என்ன நடக்கும், சேர்த்தால் என்ன நடக்கும், அவர்களை துரத்தினால் என்ன நடக்கும் என்ற சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்தனைக்கு முன்வைக்கலாம். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார், இதை முதலாவது விளங்க வேண்டும். இன்று நாம் ஒரு ஒவ்வொரு துறைகளிலும் நமக்கு 5 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், பேரக்குழந்தை கண்டு விட்டோம், அந்த துறைகளை பட்டம் வாங்கிவிட்டோம், பணத்தை பெற்றுவிட்டோம், அரசியலில் ஈடுபடுகிறோம், செல்வாக்கை அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்கள், இதற்கெல்லாம் காரணமாக அல்லாஹ் வைத்தது நமது பெற்றோர்கள். நமது பெற்றோர்களுடைய தியாகம்தான் இன்று நாம் இந்த நிலைமையில் இருப்பது. இந்த நிலைமையில் இருப்பது எத்தனை செய்திகளை பார்க்கிறோம், பிறந்தவுடன் சிசு குப்பை தொட்டியில் போடப்பட்டிருக்கிறது. சிசு அல்லது பச்சிலம் குழந்தை பிறந்தவுடன் அந்த பிள்ளை குடலுடன் சாக்கடையில் இருக்கிறது. எத்தனை பிள்ளைகள் யார் பெற்றோர் என்றே தேடி அடையாளம் காண முடியாமல் வீசப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே நம்மை இப்படி நமது பெற்றோர்கள் விட்டிருந்தால் இன்று நம்முடைய நிலைமை என்ன, எந்த அநாதை மடத்தில் வளர்ந்திருப்போம், யாரை தாய் என்றிருப்போம், தந்தை என்றிருப்போம், எந்த மதத்தில் இருப்போம், எப்படி இப்படி அநாதரவான குழந்தைகளுடைய இன்றைய நிலைமை அவர்கள் மாற்று மதங்களிலும் இருக்கிறார்கள். யார் காரணம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு? பெற்றோர்கள். எனவே பயங்கரமான ஒரு துறைதான் இந்த பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்துவது. உலகத்தில் மனிதன் செய்கின்ற தண்டனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சற்று நிதானமாக அமைதியாக ஆறுதலாக தண்டனை வழங்குகிறான். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்கின்ற அந்த துறையில் ஏற்படுகின்ற பாவங்களுக்கு சுடச்சுட தண்டனை வழங்குகிறான் என்பது ஹதீஸ். எனவே குர்ஆனில் அல்லாஹ் இந்த பெற்றோர்களை வைத்திருக்கின்ற ஸ்தானம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு அடுத்தது பெற்றோர்களுடைய உபகாரம், இபாதத்துக்கு அடுத்தது பெற்றோருடைய உபகாரம். கண்ணியமானவர்களுடைய அல்லாஹை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அது அல்லாஹ் எடுத்த முடிவு. அதுக்கு பின்னால் சொல்கின்ற விடயம், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, உபகாரம் செய்வது, அவர்களை ஆதரிப்பது, அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துவது, இதுதான் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு அடுத்ததாக ஒரு மனிதன் உட்படுத்த வேண்டிய விடயம். இன்மராயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, முதலாவது எனக்கு நீ நன்றி செலுத்த, உன்னை படைத்து உன்னை பரிபாலிக்கக்கூடிய எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னை நான் எந்த பெற்றோர் மூலம் உருவாக்கினேனோ அவர்களுக்கு அடுத்ததாக நீ நன்றி கடன் பட்டவன். அல்லாஹ்வுடைய நன்றிக்கு அடுத்ததும் இந்த பெற்றோர்களுடைய நன்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள ஒரு பிள்ளையாக நீர் இருக்க வேண்டும். கண்ணியமானது, இந்த 2 குர்ஆன் ஆயத்துகளும் பெற்றோருடைய அந்தஸ்தை விளங்குவதற்கு போதும், மதிப்பை விளங்குவதற்கு போதும். ஒரு தாய் பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிறார், கற்பம் தரிக்கிறார் என்பதை இன்னொரு ஆயத்தில் எல்லாம் சொல்கின்ற பொழுது, ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்ஹு குர்ஹா, ஒரு தாய் அந்த அந்த மகனை அந்த மனிதனை பிள்ளையை சிரமத்தோடு கற்பத்தில் தரித்து கர்ப்பிணியாக இருந்து சிரமப்பட்டு சிரமத்தோடுதான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார். இது தாய்ப்படுகின்ற கஷ்டத்தை அல்லாஹ் அங்கே சொல்கிறான். இன்னொரு ஆயத்திலே, ஹமலத் உம்முஹு வஹ்னன் அலா வஹன்,
ஒரு கஷ்டத்துக்கு பின்னால், ஒரு பலகீனத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு பலகீனத்தை பொறுத்துதான், கஷ்ட சகித்துதான் இந்த பிள்ளையை அந்த தாய் பெற்றெடுக்கிறார். இப்படி தாய்படுகின்ற சிரமத்தை அல்லாஹ் குர்ஆன் வர்ணிக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு பெற்றோர்களை குர்ஆன் அல்லாஹ் மதித்து உயர்த்தி பேசியிருக்கிறார். ஒன்றை நாம் விளங்க வேண்டும், ஆசிரியரை மாணவர் மதிப்பது அவர் ஆசிரியர், அவர் படித்தவர், பட்டதாரி என்பதால். ஜனாதிபதியை மக்கள் மதிப்பது அவர் ஜனாதிபதி என்ற அந்த பதவியில் இருப்பதால். பாதுகாப்பு படையினரை மக்கள் மதிப்பது அந்த பதவியில் அவர்கள் அந்த சீருடையில் இருப்பதால். பெற்றோரை மதிப்பதற்கு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எந்த விதமான தகுதிகளையும் பெற்றோருக்கு வைத்து மதிக்க சொல்லவில்லை, வெறும் பெற்றோர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் மதிக்கிறோம். எந்த பட்டமும் வாங்காத பெற்றோராக இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு என்ன ஒரு தொகை சிறிய பணத்துக்கு கூட வக்கில்லாத ஏழை பெற்றோர்களாக இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். எந்த பதவியிலும் அவர்கள் இல்லாவிட்டாலும், எந்த பட்டத்தை வாங்காவிட்டாலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு பெற்றோர்களை பெற்றோர்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்துதான் நாம் மதிக்கிறோம். எந்த தகுதியும் அவர்களே பார்க்க மாட்டோம். அவர்கள் என்னுடைய தந்தை தாய் இந்த இரண்டையும் தான் பார்ப்போம். கனிமனவர்களே, இரண்டு நபிமார்களை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். இரண்டு நபிமார்கள், ரசூல்மார்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர்களுடைய வாயாலே அல்லாஹ் சொல்ல வைத்தான், என்னுடைய தாய் மரியமுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யஹ்யா அவருடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல உபகாரம் உள்ள சேர்ந்து நடக்கின்ற ஒரு பிள்ளையாக இருந்தார். இப்படி கண்ணியமானவர்களே, பெற்றோரை மதித்தவர்களை குர்ஆனில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார். அந்த அமைப்பில் கண்ணியமான ஹதீஸை எடுத்துக்கொண்டால், பெற்றோருடைய அந்தஸ்து ஹதீஸை எடுத்துக்கொண்டால், நம்முடைய இலக்கு சுவர்க்கம். நாம் ஒவ்வொரு சுபஹானல்லாஹ்வுக்கு பின்னாலும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், ஒவ்வொரு சதக்கா ஜக்காத், ஒவ்வொரு நோன்பு திக்ர், குர்ஆன், எல்லா அமலுக்கு பின்னாலும் சுவர்க்கம் தான் நமது இலக்காக கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அமல்களை செய்கின்ற நாம் தாய் தந்தையருடைய விடயத்தில் குறைவிட்டால் அந்த இலக்கை அடைய முடியாது, சுவர்க்கத்தை அடைய முடியாது. எத்தனை பேருடைய நிகழ்வுகள் அதுக்கு சான்றாக அமைகின்றன, அதை நான் பின்னால் இன்ஷா முன்வைத்து. அல் ஜன்னத் தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் தாய்மார்களுடைய கால் பாதத்துக்கு கீழே இருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸில், சுவர்க்கம் தாய் தந்தை இருவருடைய காலுக்கு கீழாலும் இருக்கிறது. ஏன் காலுக்கு கீழே என்று சொல்ல வேண்டும்? தலைக்கு மேலே வைக்க வேண்டிய சொர்க்கத்தை, தலைக்கு மேலே என்று சொல்ல வேண்டிய சொர்க்கத்தை ஏன் காலுக்கு கீழே? காலை விட காலால் போட்டு மிதிப்பதா? அது அல்ல அர்த்தம். சுவர்க்கம் வேண்டுமா? பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிந்து நடங்கள். வழங்கப்படுத்துகிறான், உங்களால் எவ்வளவு பணிந்து உங்களை எப்படியெல்லாம் தாழ்த்திக் கொள்ள முடியுமோ அந்த அமைப்பில் பெற்றோரோடு நீங்கள் தாழ்ந்து நடவுங்கள். அவர்களை நீங்கள் மிஞ்சி, அவர்களை விட்ட நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி, அவர்களை நீங்கள் மேய்க்கின்ற பாணியில் வாழ்ந்தால் சுவர்க்கம் கிடையாது. அவர்களை கட்டுப்படுத்துகின்ற பாணியிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்தால் சுவர்க்கத்துக்குரிய வாயல் அப்படியே அடைபடும். அப்படி அல்லாஹ் பெற்றோர்களுடைய மதிப்பை குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியமாக பேசுங்கள் என்று சொல்கிறான். கௌலன் கரீமா, கௌரவமாக பேசுங்கள். பெயர் சொல்ல வேண்டாம், பட்டப்பெயர் சொல்ல வேண்டாம், ஒழுக்கம் இல்லாத வார்த்தைகளை பாவிக்க வேண்டாம். அவருடைய மனது புண்படுகின்ற விதத்தில் சத்தத்தை கூட்டி கூட பாவிக்க வேண்டாம் என்ற புத்திமதிகளை எல்லாம் ஹதீசுகளிலே நாம் காண்கிறோம். அவர்களுக்கு முன்னால் நடப்பது கூட ஒழுக்க ஈனம் என்று ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருக்கின்ற பக்கம் காலை நீட்டி உட்காருவது கூட ஒழுக்க ஈனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிடும் பொழுது அவர்களுடைய கண் ஒரு உணவில் பட்டால், ஒரு மாமிசத்தில் கண் பட்டு விட்டால், கண்ணால் பார்த்து விட்டால், அதை நீ எடுத்து உண்ணாதே, உன்னுடைய தந்தை அல்லது தாய் அதை உண்ணுவதற்கு விரும்புகிறார் என்று அதை சொல்லியிருக்கிறது. சபையில் சாப்பிடுகின்ற பொழுது கூட அவர்கள் ஒரு சாப்பாட்டை பார்த்தால் அதை நீ எடுத்து உண்ணாதே. எவ்வளவு மதிக்க வேண்டியவர்கள், அந்த அளவு மதிக்க வேண்டியவர்கள். கண்ணியமானவர்களே, ஹதீஸில் மதிப்பவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது, அவமதிப்பவர்களுக்கு எச்சரிக்கையும் இருக்கிறது. பெற்றோர்களை அவமதிப்பது கியாமத்து நாளுடைய அடையாளம். அந்த தலிகள் அமது ரப்பதஹா, ஒரு பெண் ஒரு பெண் ஒரு தாய் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். இது கியாமத்தினுடைய அடையாளம் என்றால் பிள்ளை தாயை அடிமை போன்று பாவிக்கும், பிள்ளை தாயை வேலைக்காரியாக பாவிக்கும், பிள்ளை தாயை ஒரு கீழ்த்தரமாக நடத்தும், பிள்ளை தாய்க்கு கட்டளையிடும். தாய் சொல்வதை பிள்ளை கேட்காமல் பிள்ளை சொல்கின்றபடி தாயை கேட்பதற்கு வற்புறுத்தும். கியாமத்தினுடைய அடையாளம் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எனது வீட்டுக்குள் கியாமத்தினாலே உருவாக்கென்று அல்லாஹ்விடம் கேட்பதற்கு சமம். அதே போன்று தந்தை விஷயத்தில் வந்திருக்கிறது, நண்பர்களை சேர்ந்து நண்பர்களோடு நெருங்கி நண்பர்களோடு விட்டுக் கொடுத்து நண்பர்களுக்கு உதவி செய்து நண்பர்கள் சொல்கின்றபடி வாழ்க்கையை அமைப்பான், தந்தை ஒதுக்குவான். அது நான் சதீகவும் நண்பரை நெருக்குவான், தந்தையை தூரமாக்குவான், ஒதுக்குவான். சியாமத்தினாளுடைய அடையாளம் சித்தினாக்கள் குழப்பங்கள் வெடிப்பதற்கு இது காரணம். எனவே இப்படி எச்சரிக்கைகள், நன்மாராயங்கள், வாக்குறுதிகள் ஹதீஸிலே ஏராளமாக நாம் காண்கிறோம். சொன்ன நபி பெற்றோர்களுடையத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? பிறக்க முன்னர் தந்தை இழந்தவர்கள், தந்தையை கண்ணால் கண்டு ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. தந்தையுடைய ஸ்தானத்திலே அங்கே அபூ தாலிப் என்ற அந்த பெரிய தந்தை அவரை மதித்தார்கள். தாய் சில வருடங்கள் பிள்ளையோடு இருந்தார்கள் நபியுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன். தாய் மரணித்து விடுகிறார்கள். சிறு பிராயத்திலே பெரிய நபியாகி ரசூலாகி உலகத்திலே தலை சிறந்த ஒரு மனிதராக இருக்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, தாயுடைய கபரை இடையிடையே சென்று ஜியாரத்து செய்து விட்டு வருவார்கள், தரிசிப்பார்கள். தரிசித்து கூட சஹாபாக்களும் போவார்கள். சஹாபாக்கள் சம்பவங்களை சொல்கிறார்கள், நபி அவர்கள் தாயுடைய கபருக்கு பக்கத்திலிருந்து அழுவார்கள். எந்த அளவு அழுவார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கின்ற நாங்களும் சேர்ந்து அழுவோம். அந்த அளவு நபி அவர்கள் தாய் சிறுவயதில் போய்விட்டார்கள், நபித்துவத்தில் இருக்கவில்லை, நீண்ட காலம் வாழவில்லை நபியோடு. ஆனால் தாயுடைய கபரை சொல்கிறார்கள். வரலாற்றிலே சிலர் கண்டவர்களும் இருக்கலாம். மிக சிரமமான ஒரு பாதையில் தான் இந்த காலத்தில் கூட பயணிக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அந்த கபர் இருந்த இடம்? எனவே அந்த அளவுக்கு பெற்றோர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். சிலர் கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பை பேசினாலே நமக்குத்தான் பெற்றோர்கள் இல்லையே கேட்டென்ன செய்ய என்று உதாசீனம் செய்யக்கூடாது. மௌத்தாகினாலும் அவர்களுக்குரிய கடமைகள் மீதம் இருக்கின்றன. எந்த நிலைமையில் அவர்களை கபருக்கு அனுப்பினோம்? நம்முடைய திருப்தியோடு அனுப்பினோமா? அவருடைய மனதை புண்படுத்தி அனுப்பினோமா? அவர்களுடைய காலுக்கு கீழே இருக்கின்ற சுவர்க்கத்துக்கு தகுதி பெற்றுத்தான் அனுப்பினோமா என்பதை இப்பொழுது கபருக்கு கபில் இருக்கின்ற அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டி தரணும். எந்த அமைப்பில் அனுப்பினோம்? கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற இந்த பெற்றோருடைய துறையில் பிரதானமாக நான்கு துறைகளை பேச போகிறேன். நான்கு தான் என்னுடைய தலையங்கம். அதற்கு பொருத்தமான நிகழ்வுகளையும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நான் முன்வைப்பேன் இன்ஷாஅல்லாஹ். பெற்றோர்களை அவமதிப்பதற்கான என்ன காரணம்? ஈமான் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, இது பொதுவான காரணம். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவன் பெற்றோரை மதிக்க மாட்டான், இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணம். சரி, ஈனுடைய அமைப்பில் ஈமானுடைய அடிப்படையிலே குறையுள்ளவர். ஆனால் உலக அடிப்படையிலே நான்கு விடயங்கள் பெற்றோர்களை அவமதிப்பதற்கு மனிதனை தூண்டுகின்றன. நான்கு விடயங்கள், அந்த நான்கும் ஞாபகம் வைப்பதற்கு இலகுவாக நமது தமிழ் மொழியில் ஒரே எழுத்தில் தொடங்குகின்ற நான்கு வார்த்தைகள், ஒரே எழுத்து, நான்கு பானாக்கள். நான்கு பானாக்கள் தான் பெற்றோர்கள் இன்று உலகத்திலே ஒதுக்கப்படுவதற்கும் அவமதிக்கப்படுவதற்கும் பிரதானமான காரணிகள். முதலாவது பணம். பணம் பெற்றோர்களை அவமதிக்கிறது. பிள்ளையிடம் பணம், மகனிடம் பணம், மகளிடம் பணம், பெற்றோர்கள் ஏழைகள் அவமதிக்கிறது. பட்டம், பட்டம் பெற்றோர்களை அவமதிக்கிறது. என்னுடைய தாய் தந்தை சாதாரணமானவர்கள், நான் பெரிய பட்டதாரி, நான் பிஏ, நான் எம்ஏ, நான் கலாநிதி பட்டம். மூன்றாவது பானா பதவி, நான் அமைச்சர், நான் மந்திரி, நான் தலைவர், நான் காரியதரிசி, நான் மேனேஜர், நான் டைரக்டர் பதவி. நான்காவது பானா படிப்பு, படிப்பு, படிப்பறிவு உள்ளவன் படிப்பறிவில்லாத பெற்றோரை அவமதிக்கிறான். பணம், பட்டம், பதவி, படிப்பு, இந்த நான்கு பானாக்களும் தான். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து பாருங்கள். பணம், பட்டம், பதவி, படிப்பு, இந்த நான்கும் தான் பெற்றோர்களை இன்று அவமதிப்பதற்கு காரணம். ஒன்று, இவரிடம் இருக்கின்ற பணம், அல்லது பெற்றோர்கள் எனக்கு பணம் காணி பூமி தரவில்லை என்ற ஒரு வைராக்கியம், எனக்கு தரவில்லை, எனக்கு சொத்து எழுதவில்லை, தங்கச்சிக்கு மாத்திரம் எழுதினார், தம்பிக்கு மாத்திரம் எழுதினார், எனக்கு எழுதவில்லை, எனக்கு ஊடு தரவில்லை, எனக்கு காணி தரவில்லை. பணத்தை எதிர்பார்த்து அவமதிக்கிறோம், அல்லது பணம் இருக்கிறது என்பதால் அவர்களை என்ன அடிமைகள் போன்று நாம் பாவிக்கிறோம். கனிவனர்களே, இப்படி இந்த துறைகளில் சிறந்தவர்கள் எப்படி பெற்றோர்களை மதித்தார்கள் என்பதையும் நான் சம்பவத்தினோடு அவங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். முதலாவது, கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை மதிப்பதனால் கிடைக்கின்ற சிறப்புகள் எல்லோருக்கும் தேவையான இரண்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதனுடைய பிரச்சனை நீங்கள் பாருங்கள், இரண்டு துறையில் தான் அது சம்பந்தப்படுகிறது. பொருளாதார பிரச்சனை, அவருடைய உடலியல் பிரச்சனை. பொருளாதார நெருக்கடி என்பார், அல்லது உடலிலே ஆரோக்கிய பிரச்சனை என்பார். எனக்கு பொருளாதார வறுமை, ஏழ்மை, கஷ்டம், கடன், சம்பாதிப்பது போதாது என்று சொல்வார்கள். இன்னொரு சாரா சொல்வார்கள், பணம் ஏராளமாக இருக்கிறது, பரம்பரை பரம்பரையாக சொத்து இருக்கிறது, உடலில் ஆரோக்கியம் இல்லை, நோய் நம்பலம், மருந்துக்கே செலவாகிறது, சுகம் போதாது, நினைத்ததை சாப்பிட முடியாது, சாப்பாட்டை விட குடிக்கின்ற மருந்துகள் தான் அதிகம் என்றெல்லாம் சொல்வார்கள். உலகத்தில் யார் எந்த துறையில் ஈடுபட்டாலும் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குத்தான் சம்பாதிக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை, பொருளை அனுபவிக்கின்ற உடலியல், உடல் ஆரோக்கியம், எல்லோருடைய பிரச்சனை மாதிரிதான். திருடன் திருடுகிறான் பொருளாதாரத்துக்காக, ஏமாற்றுகிறார் வியாபாரத்திலே பொருளாதாரத்துக்காக, மற்றவர்களுடைய சொத்தை பறிக்கிறார் பொருளாதாரத்துக்காக, மற்றவனை கொலை செய்கிறான் பொருளாதாரத்துக்காக, மற்றவனை கேவலப்படுத்தி தான் முன்னே வருகிறான் பொருளாதாரத்துக்காக. அந்த பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த இரண்டுக்கும் உள்ள பிரச்சனையை கண்ணியமானவர்களே, ஹதீஸுடைய ஒளியில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பெற்றோர்களுக்கு செய்கின்ற உபகாரத்தில் வைத்திருக்கிறான். இந்த இரண்டு பிரச்சனையும் நீங்க யாருக்கு இரண்டு விடயங்கள் கிடைப்பது சந்தோஷமோ, இரண்டு தான் எல்லோருக்கும் தேவை, அந்த இரண்டு தான் சந்தோஷம். ஆயுளிலே அபிவிருத்தி, பொருளாதாரத்திலே விசீர்ணம். பொருளாதார அபிவிருத்தியும் ஆயுள் விருத்தியும் நீண்ட ஆயுளும் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் செய்ய வேண்டியது பெற்றோர்களோடு நல்ல முறையில் உறவை பேணுவது. எங்கிருக்கிறது பிரச்சனை? கடன் எடுப்பதிலும் வட்டி எடுப்பதிலும் அல்ல, அல்லது ஏமாற்றி சம்பாதிப்பதில் அல்ல பொருளாதார அபிவிருத்தி, அல்லது மற்றவனுடைய பணத்தை சுரண்டுவதில் அல்ல, மற்றவனுடைய காணிக்கும் சேர்த்து வேலி அடிப்பதில் அல்ல. பெற்றோரோடு சேர்ந்து நடந்தால் கொஞ்சம் சம்பாதித்தாலும் பரக்கத். பெற்றோரை ஒதுக்கிவிட்டு, பெற்றோருக்கு துரோகம் செய்துவிட்டு, அவர்களை அவமதித்துவிட்டு கோடீஸ்வரராக வாழ்ந்தாலும் பிச்சைக்கார வாழ்க்கையை தான் வாழ சந்தர்ப்பம் ஏற்படும். எப்பொழுதும் போதாது, வறுமை, பஞ்சம், நெருக்கடி, நோய் என்று பெற்றோர்களுடைய அந்த மனக்கசப்பு வாழ்க்கையில் வெடித்துக் கொண்டே இருக்கும். இந்த ஹதீஸ் சொல்கிறது, பொருளாதார பிரச்சனையும் உங்களுடைய ஆயுள் அபிவிருத்தியும், ஆயுள் அபிவிருத்தி என்றால் என்ன, நோய் இல்லாத வாழ்க்கை, ஆயுள் அபிவிருத்தி என்ன அர்த்தம், நோய் இல்லாத வாழ்க்கை. 60 வயதில் மௌத்தாகின்றவர் 60 வருஷம் வரைக்கும், மௌத்து வரைக்கும் வாழ்ந்தார். 50 வயதிலிருந்து 10 வருடம் நோயில் படுக்கவில்லை, அல்லது 75 வயது மரணிப்பவர் 75 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு நாள் கூட நோயில் படுக்கவில்லை. காலையில் மையத்து செய்தி கேள்விப்படும் பொழுது ஒருவர் சொல்வார், இன்று சுபவு தொழுகை எனக்கு பக்கத்தில் தொழுதார், அவருக்கு எத்தனை வயது, 75-80 வயது. அதுவரைக்கும் வாழ்ந்தார். ஏன்? பெற்றோருடைய ஒரு துவா அவரோடுக்கும். இன்று 40 தாண்டி விட்டால், 50 தாண்டி விட்டால் உட்கார்ந்தால் எழும்ப முடியாது, எழும்பினால் உட்கார முடியாது. பாரிய நோய். தண்ணியை கூட, நீர் கூட அளவோடு அருந்த வேண்டும், சாப்பாட்டை இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று பாரிய நோய்கள். நோயாளிகள் எல்லாருமே பெற்றோர்களது துரோகம் செய்தவர்கள் என்று அல்ல, ஆனால் பெற்றோர்களது துரோகம் செய்தால் நோயாக வெடிக்கும், நோய் வெடிக்கும், உள்ள முசீபத்தெல்லாம் வரும். சிலருக்கு வந்தது, கண்ணியமானவர்களே வந்தது. அந்த அமைப்பிலே பெற்றோருடைய உறவு முறையை முதலாவது நான் சொல்கிறேன், கண்ணியமானவர்களே. வாக்குறுதியை சொன்னேன், பிரயோசனத்தை சொன்னேன். பெற்றோருடைய உறவிலே கோட்டை விடுபவருடைய சக்கராத்திலே களிமா வராது. பாரிய நிகழ்வு இருக்கிறது. நபியுடைய காலத்தில் இருந்தவர் தான் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி. நபியுடைய முகத்திலே விழித்து, நபியுடைய முகத்தை பார்த்துவிட்டுதான் இரவில் தூங்கி படிப்பதும் கேட்டு விளங்குவதும் சொல்லுவதும் நபிக்கு பின்னால். ஆசிரியரும் நபி, அவருடைய இமாமும் நபி, அவர் எல்லா விடயங்களையும் கேட்டு செய்வது நபியிடம். அல்கமா சக்கராத் ஹாலிலே நபி அவர்கள் பக்கத்திலிருந்து கலிமாவை ஞாபகப்படுத்துகிறார்கள். அவரால் கலிமா சொல்ல முடியவில்லை. ஏன்? கலிமா பாடம் இல்லையா? சஹாபி கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் கேட்டார்கள், இவர் என்ன பிரச்சனை? தொழுகையாளிதானே, தொழுகையாளிதானே, தொழாதவர்களுக்கும் கலிமா வராது என்பதை நபி அவர்கள் அங்கு கேள்வியில் உணர்த்துகிறார்கள். தொழுகை இல்லாதவருக்கும் சக்கராத் ஹாலில் மரண தருவாயில் கலிமா வராது. தொழுகையாளிதானே, ஏன் கலிமா சொல்ல வாய் வரவில்லை அவருக்கு? எத்தனை தடவை திக்ர் செய்திருப்பார், எத்தனை ஆயிரம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பார் உயிரோடு. நபி அவர்கள் சொல்லவில்லை, நான் விளங்கப்படுத்துகிறேன். ஏன் பிரச்சனை? சொன்னார்கள் சஹாபாக்கள், யார் சூலல்லா, தொழுகையாளிதான், உடைய சஹாபிதான், உங்களுக்கு பின்னால் தான் இருந்தார், உங்களோடு தான் வாழ்ந்தார், உங்களுடைய சபையில் நீங்களும் பக்கத்தில் இருக்கு. இந்த கருத்தில் பேசினார்கள். சொன்னார்கள், தாயோடு கொஞ்சம் மனக்கசப்பு, தாயுடைய மனதை சற்று புண்படுத்தி இருக்கிறார். சஹாபி, நபியை கண்டவர், நபி பக்கத்தில் இருக்கிறார்கள் சக்கராத்தில். நம்ம எத்தனை வருடம் தூரம் இருக்கிற நபியை விட்டும், நம்ம சக்கராத்தில் நிலைமை. சரி, தாயை கூப்பிடுங்கள். இந்த நிகழ்வை மிக நிதானமாக ஒரு உள்ளத்தில் ஆழமாக பதித்து விளங்குவோம். சக்கராத்திலே களிமா வராது பெற்றோர்களை ஒதுக்கியவருக்கு. அவர் எத்தனை ஹஜ் செய்திருக்கலாம், எத்தனை உம்ரா செய்திருக்கலாம், ஐநேரம் சொல்லலாம், ஒரு நாளைக்கு ஒரு ஜுது 10 ஜுது குர்ஆன் ஓதலாம், ஜிக்ர் செய்யலாம், அவர் நோன்பு பிடிக்கலாம், அவர் ஹஜ் ஜகாத் செய்ய கொடுக்கலாம். ஆனால் பெற்றோருடைய மனதை புண்படுத்தினால் ஒரு வார்த்தை களிமா சக்கராத்தில் சிரமமாக மாறும். சில வேளை அவர் காபத்துள்ள பக்கத்திலும் மௌத்தாகலாம், தாயோடு கசப்பா அங்கு மௌத்தாகினாலும் களிமா வருவது சந்தேகம். தாயை கூப்பிட்டார்கள், மகள் மகனை மன்னித்து விடுமா? இல்லை, மன்னிக்க மாட்டேன். தாய் ஆத்திரத்தை சொன்னார், மன்னிக்க மாட்டேன், மன்னித்து விடு, கடைசி நேரம் மன்னிக்க மாட்டேன். மனதில் அவ்வளவு ஆத்திரம், என்ன விடயம் என்று சொல்லப்படவில்லை, தாயோடு மனதை புண்படுத்தியிருந்தார். தவிர ஒரு நெருப்பை காட்டிக்கிறார்கள், அந்த நெருப்பு பத்தி கொண்டிருக்கிறது, உன்னுடைய பிள்ளையை இப்பொழுது நாங்கள் தூக்கி நெருப்பில் போட போகிறோம், விட்டுக் கொடுப்பாயா? தாயே, நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களா? சொன்னார்கள், தாய், தாயுடைய மனசு எப்படி என்று தெரியும். கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவு ஏசினாலும், எவ்வளவுதான் அவர்களை திட்டினாலும், அவர்களை ஒதுக்கினாலும், அவர்கள் பிள்ளைகளோடு உள்ளத்தில் பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தாய் தான் தந்தை என்றும் நெருப்பில் போட போகிறோம், விடுவாயா? விடமாட்டேன், விடமாட்டேன். சொன்னார்கள் நபி அவர்கள், நீ இப்பொழுது இந்த மகனை மன்னிக்காவிட்டால் அவர் இதைவிட பயங்கரமான நரக நெருப்புக்குள் போவதற்கு நீ விடுவாயா? நரகத்துக்கு போவாரே, இதைவிட பயங்கரமான நெருப்பே. உடனே தாய் மன்னித்தார்கள். மன்னித்து விட்டேன் என்னுடைய மகனை என்று சொன்ன பிறகுதான் களிமா சத்தம் வெளியே வந்தது. சஹாபிக்கு நடந்த நிகழ்வு, நபி அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வு. நம்முடைய சக்கராத்தில் கபரில் இருக்கின்ற பெற்றோர்களை எழுப்ப முடியுமா? நமக்கு முன்னால் பெற்றோர்கள் மரணித்தால் இப்பொழுது இருக்கின்ற பெற்றோர்களை கூப்பிட்டு அந்த நேரத்தில் மன்னிப்பு கண்ணியமானவர்களே கேட்பதெல்லாம் சில நேரங்களில் சாத்தியப்படாது. நம்முடைய மரணம் எங்கு நடக்கும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே பயங்கரமான ஒரு துறைதான் இந்த பெற்றோர்களை அவமதிப்பது. வயது கட்டுப்பாடு இதற்கு கிடையாது. நீங்கள் சில வேளை பேரப்பிள்ளை கண்டிருக்கலாம், உங்களுக்கு பெற்றோர் இருந்தால், உங்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் நீங்கள் அந்த பெற்றோருக்கு பிள்ளைதான். பேரப்பிள்ளை கண்டிருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைதான். எத்தனை வயதிலும் அவர்கள் ஒதுக்கப்பட முடியாது. முதியோர் இல்லம் என்று ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது. முதியோர் இல்லம் என்று உருவாக்கியவர்கள் அந்நியர்கள், அவர்கள் சேவையாக செய்யலாம், ஆனால் அதில் சேர்ப்பவர்கள் துப்பாக்கியசாரிகள். பெற்றோர்களை அதிலே கொண்டு போய் சேர்த்துவிட்டு இவருடைய கரைச்சல் இத்தோடு முடிந்துவிட்டது என்று வருடத்துக்கு ஒரு ரெண்டு தடவை போய் பார்த்துவிட்டு வருகின்ற துப்பாக்கியசாலி பிள்ளைகளும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய மௌத்து நேரத்தில் விளங்கும் எப்படிப்பட்ட பிள்ளைகள், உலகத்தில் பெரிய பட்டத்தில் பதவியில் இருக்கலாம், ஊரில் பெரிய செல்வாக்கோடு இருக்கலாம், பெற்றோரோடு உள்ள கசப்பு அவர்களை பழி வாங்காமல் விடாது. அல்லாஹ்வுடைய ஹதீஸ், நபியுடைய தெட்டுத்தெளிவான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சாராம்சம். எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோர்களை மதிப்பதால் எந்த அளவு தெரியுமா, அந்த இவருக்கு கலிமா வரவில்லை. இன்னொரு சஹாபியுடைய சம்பவம் மிக உயர்ந்தது, ஹாரிசா. நபியவர்கள் சுவர்க்கத்தை பார்த்த காட்சி நமக்கு தெரியும், சுவர்க்கத்தை பார்த்து விட்டு வந்தார்கள். சுவர்க்கத்தில் என்னென்ன அந்தஸ்து, என்னென்ன நன்மைகள், யாருக்கு என்ன அந்தஸ்து, நரகத்தை பார்த்தார்கள், சுவர்க்கத்தை பார்த்தார்கள். அப்பொழுது நபியவர்களுடைய ஒரு சோழருடைய குரான் ஓதுகின்ற ஓசை சுவர்க்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹுவுடைய உலகத்தில் குரான் ஓதுகின்ற ஓசை சுவர்க்கத்தில் அந்த ஓசை ஒலிக்கிறது. நபியவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது சுவர்க்கத்தை பார்த்துவிட்டு வந்து சொன்ன காட்சி கேட்டார்கள். அறிமுகப்படுத்துகின்ற அந்த மலக்கிடம், இது யாருடைய குரான் ஓசை, இது குரான் ஓதுகின்ற ஓசை சுவர்க்கத்தில் கேட்கிறது யாருடைய, உங்களுடைய தோழர் ஹாரிசாவுடைய, உங்களுடைய தோழர் ஹாரிசாவுடைய குரான் ஓதி ஓசை. சொன்னார்கள் நபியவர்கள், கதாலிக்குமுல் பிர், இந்த பாக்கியம், இந்த பாக்கியம் எதனால் கிடைத்த பாக்கியம் தெரியுமா, பெற்றோர்களுக்கு அவர் செய்கின்ற உபகாரத்தால் சுவர்க்கத்தில் அவருடைய கிராத் போகிறது. ஒரு சஹாபி தாயுடைய மனதை புண்படுத்தினால் களிமா வரவில்லை, இன்னொரு சஹாபி பெற்றோரை மதித்ததனால் சுவர்க்கத்திலே அவருடைய குர்ஆன் ஓதுகின்ற ஓசையை நபியவர்கள் செவிமடுத்தார்கள் என்றால் இதுதான் அந்தஸ், இது அந்தஸ். கண்ணியமானவர்களே, நாம் முதலாவது விளங்க வேண்டும், இந்த தாய் தந்தை நமக்காக எந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள், கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், இதற்கு முன்னர் நம்மை ஆளாக்குவதற்கு எப்படி தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எப்படி தியாகங்கள். இப்பொழுது பெற்றோர்களாக இருக்கின்ற நமக்கு அது விளங்கும். நமது பிள்ளைகளை இந்த நவீன காலத்தில், இந்த வசதி உள்ள காலத்தில், இந்த மின்சாரம், தண்ணீர் வசதி, பிரயாண வசதி, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டுமா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா, அரை மணித்தியாலத்தில் பத்து நிமிடத்தில் போகிறோம். அந்த காலத்திலே ஒரு பிரசவ பெண்ணுக்கு வருத்தம் வந்துவிட்டால், அல்லது கொஞ்சம் பழைய காலத்திலே மாட்டுக்கரத்தையிலும் வண்டிகளிலும் கண்ணியமானவர்களை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர் இடையிலே பிள்ளை பெற்று விடுவார்கள். இந்த காலத்திலே வேறுக்கிறதா, சுவிட்சை போடுகிறோம் பேன் சுத்துகிறது, அந்த காலத்தில் எங்கே மின்சாரம், இந்த காலத்தில் இருட்டா வெளிச்சமா, ஒரு சுவிட்சை போடுகிறோம் லைட், அந்த காலத்தில் எங்கே என்னை ஊட்டி விளக்கேற்றி கண்ணியமான, இப்படிப்பட்ட காலத்திலே எப்படி நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள், எப்படி வளர்த்திருப்பார்கள். தாய் பெற்பது, பிள்ளை பெற்றெடுப்பது சிரமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். தற்காலத்தில் வைத்திய கருத்து ஒன்றை பார்த்தேன், பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் பிள்ளை பெற்கின்ற பொழுது அடைகின்ற அந்த வருத்தத்துடைய அந்த அளவை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கருத்தை பார்த்தேன், கண்ணியமானவர்களே, ஒரே தடவையாக ஒரே நேரத்திலே ஒரு மனிதருடைய உடம்பில் இருக்கின்ற 100 முள்ளுகள், எலும்புகள் உடைந்தால் என்ன வருத்தமோ அந்த வருத்தம் தான் பிரசவத்தின் போது வருகிறது. ஒரே தடவையாக ஒரு மனிதருடைய 100 எலும்புகளை முறித்தால் அவருக்கு எப்படி வருத்தம், ஒரு விரல் உலுக்கினால் எப்படி இருக்கிறது, ஒரு கால் பாதம் புரண்டால் எப்படி இருக்கிறது, உடையவில்லை புரண்டால், ஒரு சுளுக்கு ஏற்பட்டால், தாய் பிரசவிக்கும் பொழுது வருகின்ற வருத்தம், 100 எலும்புகளை ஒரே அடியாக உடைக்கின்ற பொழுது வருகின்ற வருத்தம் என்றால் சாதாரணமான வருத்தம் அது. இப்படித்தான் நம்மை பெற்றெடுத்தார்கள். இந்த அவர்களை எப்படி கண்ணியமான் அதைவிட வருத்தம் கொடுக்கிறோம், அவருடைய மனதை புண்படுத்தி, அவருடைய மனதை புண்படுத்தி அதைவிட பெரிய மன வருத்தங்களை இன்று கொடுத்திருக்கிறோம், கொடுத்து கபருக்கு அனுப்பிவிட்டோம். எத்தனை பேர் ஊருக்குள் வைத்துக் கொண்டு முகம் பார்க்காமல் இருக்கிறோம், பெற்றோருடைய வீட்டை கடந்து செல்கிறோம், ஏதோ சிறிய பகைகளை வைத்துக் கொண்டு, காணி தரவில்லை, வீடு தரவில்லை, அல்லது நீதியாக நடக்கவில்லை, நீதியாக நடக்காத அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் அவர்களுக்கு அல்லாஹ். அதையும் நான் மன்னிக்க வேண்டும். உண்மையான இரக்கமுள்ள பிள்ளை, அல்லாவிடம் திருப்தி எதிர்பார்க்கின்ற பிள்ளை. ஏன், அல்லாவுடைய திருப்தி பெற்றோர் தந்தையுடைய திருப்தியில் இருக்கிறது. திருப்தியை எதிர்பார்க்கின்றவர் உலகத்தில் எந்த துனியாவுடைய உலகளாவிய விடயத்துக்கும் பெற்றோர்களை மதிக்காமல் அவர் ஒதுக்க மாட்டார். அதை மன்னிக்கத்தான் வேண்டும். நமக்கு தராவிட்டாலும் இதுவரைக்கும் பால் தந்து வளர்த்து ஆளாக்கி எத்தனை இரவுகளை விழித்து எத்தனை நோயோடு எத்தனை பிரயாணங்களை தியாகம் செய்து எத்தனை உணவுகளை தியாகம் செய்து நமக்காக எத்தனை திருமண வைபவங்களை தியாகம் செய்து வளர்த்தார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே நான் சொன்னேன், நான்கு பானாக்கள் பிரதானமான காரணம், பணம், பட்டம், பதவி, படிப்பு. இந்த நான்கும் இருந்தும் பெற்றோர்களை மதித்த ஒரு அழகான சம்பவத்தை குரானில் அல்லாஹ் சொல்கிறார். இந்த நான்கு விடயங்களை ஒருவர் பெற்றிருந்தும், நம்மிடம் ஒன்றிருந்தே நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் இந்த நான்கும் ஒருவரிடமிருந்து அவர் எப்படி பெற்றோர்களை மதித்தார் என்று ஒரு நபியுடைய சம்பவத்தை குரானில் அல்லாஹ் சொல்கிறார். அதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் கண்ணியமானவர்களே? அவருடைய பெயரில் குரானில் ஒரு சூரா இருக்கிறது. இப்பொழுது நபி அவர்களுக்கு இறங்கிய குரானில் அவருடைய பெயரில் ஒரு சூரத்து யூசுப். ஒரு நபி, நபி பட்டம், பிறந்த பட்டம். அதே போன்று ரசூல் பட்டம். கண்ணியமான முதலாவது அவர்கள் ரசூல், நபி, பட்டம், சிறந்த பட்டம். அதே போன்று பதவி, பதவி, நிதி அமைச்சு பதவி. எகிப்துடைய பொருளாதாரத்துக்கு அந்த நிதிக்கு பொறுப்பாக இருந்தார்கள், கலங்கிய பொறுப்புதார். நிதி அமைச்சர், அமைச்சர், அமைச்சு பதவி. நபி பட்டம், அமைச்சு பதவி. அதே போன்று படிப்பறிவு, அறிவாளி. எந்த அளவு அறிவாளி தெரியுமா? எந்த அளவு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தார் என்றால், விளக்கத்தை கொடுத்திருந்தார் என்றால், யார் என்ன கனவு கண்டு வந்து விளக்கம் கேட்டாலும் சரியான விளக்கத்தை சொல்கின்ற ஒரு திறமை அல்லாஹ் கொடுத்திருந்தார். கனவுக்கே விளக்கம். சிறுவயதில் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள், 11 நட்சத்திரங்கள் அல்லது கோள்கள், சூரியன், சந்திரன் இவர்களுக்கு சிரம் சாய்ப்பது போன்று சுஜூது செய்வது போன்ற ஒரு கனவு. இந்த கனவு கண்ணியமானவர்களே, அவர்கள் இந்த அந்தஸ்தை அடையும் வரைக்கும் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை யாரும் சொல்லவில்லை. அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட இந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லவில்லை. ஆனால் யாரிடம் சொல்லாதே, உன்னுடைய சகோதரர்களிடம் சொல்லாதே, உன்னை பொறாமைப்படுவார்கள், உன்னோடு பகை கொள்வார்கள் என்று நான் சொன்னார்களே தவிர, இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவுக்கு யாரும் சொல்லவில்லை. அந்த கனவுக்குரிய விளக்கத்தை அவர்களே தான் கண்ட கனவுக்கு பல வருடங்களுக்கு பின்னால் விளக்கம் சொன்னார்கள் என்றால் அவ்வளவு பெரிய அறிவாள். படிப்பிலும் சிறந்தவர். பணம், நிதி அமைச்சர் என்றால் எவ்வளவு பணம் புழங்கும், நாட்டுடைய நிதி பொறுப்பு கையில் இருந்தால் எவ்வளவு நாட்டுடைய பொருளாதாரமே கையில், களஞ்சியம் கையில், பணம், பட்டம், பதவி, படிப்பு நான்கும் இருந்தது. ஆனால் பெற்றோர்களை மதித்தார்கள், தாய் தந்தையை மதித்தார்கள். எப்பொழுது தாய் தந்தை வயோதிபமாகி கண்ணிமனை மிஸ்ருக்கு வரவழைத்தார்கள், சின்ன பிராயத்திலே, சிறு பிராயத்திலே பெற்றோர்களை இழந்தார்கள். அவர்கள் என்ன ஒதுக்கப்பட்டார்கள் சகோதரருடைய சதியால். பின்னால் அவர் அந்தஸ்தை பட்டத்தை அடைந்து இப்படி பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை பலஸ்தீனில் இருந்து வரவேற்கிறார்கள். இரண்டு விழாக்கள், ஒன்று வரவேற்பு விழா, இன்னும் ஒன்று கௌரவிப்பு விழா. இரண்டையும் சேர்த்து ஒரு வைபவமாக கண்ணியமான பெற்றோர்களை வரவேற்கின்ற நிகழ்வை நடத்தினார்கள். இன்று நம்முடைய நிலைமை, ஒரு மகன் படிப்பில் முன்னேறி பட்டம் வாங்குகிறார், பதவி வாங்குகிறார், அல்லது அந்தஸ்து இருக்கிறார், ஏதாவது பாராட்டு விழா நடக்கிறது என்றால் பிரதம அதிதிகளாக யார் வருகிறார்கள்? ஒரு அரசியல்வாதி வருவான், வாழ்க்கையில் அன்றுதான் இவர் காண்பார் அவரை. அல்ல ஒரு பணக்காரன் வருவான், அல்ல ஏதாவது ஒரு செல்வாக்குள்ளவன் வருவான். மகனுக்கு பொன்னாடை போட்டுகிறார்கள், பதவி கொடுக்கிறார்கள், கௌரவிக்கிறார்கள். அந்த சபையில் பெற்றோர் கிடையாது. இந்த காலத்தில் அந்த சபையில் பெற்றோர்கள் கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் கௌரவிப்பதற்கு அந்த விழா நடக்கிறது. பெற்றோர்கள் சகோதரர்கள் சேர்ந்து கௌரவிக்கிறார்கள். அதிலே பெற்றோர்களை தான் கண்ணியமானவர்களே பிரதம அதிதியுடைய ஸ்தானத்திலே, அந்த பிரதம அதிதி என்று இந்த காலத்தில் பாவிப்பது போன்று ஒரு கௌரவ அதிதியாக அந்த தாய் தந்தையை தான் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார்கள். சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது அந்த தாய் தந்தையை. இரண்டு பெற்றோர்களையும் தான் அந்த கௌரவிப்பு விழாவிலே அந்த சிம்மாசனத்திலே அமர வைத்தார், உயர்ந்த இடத்திலே உயரமான இடத்திலே அமர வைத்தார், மேடையிலே அமர வைத்தார் என்று சொல்கிறது. இன்று ஒரு மகன் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில் முன்னேறி பட்டம் வாங்கலாம், அந்த பட்டமளிப்பு விழாவிலே பெற்றோர்கள் மதிக்கப்படுகிறார்களா, ஒதுக்கப்படுகிறார்களா? யார் காரணம்? பட்டத்துக்கு பின்னால், பதவிக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால் நம்மை ஆளாக்கிய முதலாவது சாரார் யார்? அந்த அரசியல்வாதியா, அந்த பணக்காரனா? இல்லை, பெற்றோர்கள். அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்விலே உலகத்துக்கு மேல சொல்கிறான், உனக்கு எந்த கௌரவம் கண்ணியம் பட்டம் பதவி கிடைத்தாலும் பெற்றோரை மீறி யாரும் அங்கே மதிக்கப்பட முடியாது. அந்த நேரத்தில் தான் தாயும் தந்தையும் 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் சாய்த்து கௌரவம் செய்கிறார்கள், மரியாதை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் சின்ன வயதில் கண்ட கனவின் விளக்கம் இதுதான். சின்ன வயதில் கண்ட என் கனவு, சூரியனும் சந்திரனும் யார்? என்னுடைய பெற்றோர்கள். சூரியனுக்கும் சந்திரனையும் போன்று மதித்து பேசினார்கள். சூரியனும் சந்திரனும் எனது பெற்றோர்கள், 11 நட்சத்திரங்கள் அல்லது 11 கோள்களும் என்னுடைய சகோதரர்கள். சிறு வயதில் கண்டேன் கனவு, இவைகள் எனக்கு சிரம் சாய்ப்பது போன்று இப்பொழுது நீங்கள் சிரம் சாய்க்கிறீர்களே, இதுதான் விளக்கம் என்று அப்பொழுது சொன்னார்கள். அந்த அளவு கண்ணியமானவர்களே, பட்டம் பதவி பணம் படிப்பு எந்த துறையில் இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு சாரார் இந்த பெற்றோர்கள். எனவே சொல்லிக்கொண்டே போகலாம். இறுதியாக நான் இரண்டு நிகழ்வுகளை சொல்லி முடிக்கப் போகிறேன். பெற்றோர்களை அவமதிப்பவர் எவ்வளவு பெரிய நன்றாக விளைக்கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கின்ற அவுலியாக்கள் என்ற ஒரு சாராரை நாம் வைக்கிறோம், இறை நேசர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஒருவர் தக்குவாவுடன் வாழுகின்ற பொழுது, இறை அல்லாவை நெருங்குகின்ற பொழுதும் அல்லாவுடைய பார்வையில் இவரும் ஒரு வழிதான். தக்குவாதாரி ஒவ்வொருவர்களும் அல்லாவுடைய வழி, ஈமான்தாரி உண்மையான ஈமான்தாரி ஒவ்வொருவரும் அல்லாவுடைய இறை நேசர். ஆனால் முன்னோர்களை, பெரிய மேதைகளை, மகான்களை நாம் மதிக்கிறோம். ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும், ஒரு கோடி அவுலியாக்களை ஒரு பக்கத்திலும் ஒரு சஹாபியை மறுபக்கத்திலும் வைத்தால் சஹாபியுடைய அந்தத்தில் ஒன்றை கூட அந்த ஒரு கோடி அவுலியாக்களை அடைய முடியாது. ஏன்? நபியவர்களை கண்டவர்கள், நபியுடைய சன்னிதானத்தில் வாழ்ந்தவர்கள், குர்ஆன் இறங்குவதை வகி இறங்குவதை சம்பவங்களை கண்டவர்கள், சஹாபாக்களை தான் முதல் தரத்தில் வைத்திருக்கிறோம். இது நமது உண்மையான நம்பிக்கையாக மாற வேண்டும். நான் சொல்ல வருவது அதுவல்ல, சஹாபியோ வலியுல்லாவோ அவுலியாவோ யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும், தாய் தந்தையுடைய மனதை அதிருப்திப்படுத்தினால் படுமோசமான தண்டனை வரும் என்பதை இன்னும் ஒரு வலியுள்ளாவுடைய நிகழ்வுகளை எல்லாம் காட்டுகிறான். சஹாபியுடைய நிகழ்வை சொன்னேன், களிமா வரவில்லை சக்கராத்தில், தாய் மன்னித்த பிறகுதான் களிமா வந்தது. அல்கமரதியல்லாஹு கண்ணியமானவர்களே, ஜுரைஜ் என்று ஒரு இறைநேசர் இருந்தார். ஜுரைஜ் முன்னைய காலத்தில் இஸ்ரே பனி இஸ்ரவேலை சேர்ந்தவர், பெரிய இறைநேசர், வலியுள்ளா. எந்த நோய்க்கு போனாலும் துவா கேட்டார் கபூலாவும். என்ன கஷ்டத்தை போய் அவர்கள் சொன்னால் அல்லாவுடைய துவா கேட்பார், உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். யாரை எந்த கஷ்டமா இருந்தால், எந்த தேவை இருந்தாலும் அவரிடம் போய் அல்லாவுடன் துவா கேளுங்கள். அவரிடம் அல்ல, அவரை கும்பிடவில்லை, அல்லாவிடம் கேளுங்கள் என்று சொல்வார்கள் இறைநேசர். அவர் ஒரு குடிசை ஒரு வணக்கத்தில் வழங்கி வந்தார், விவாதத்தில் ஈடுபட்டு வந்தார். தாய் இருந்தார்கள். தாய் ஒரு தடவை நஃபிலான மேலதிகமான சுன்னத்தான தொழுகை தருகிறார். தொழுகை என்ன வந்திருக்கிறது, இமாமுக விளக்கம் சொல்வார்கள், ஒரு சுன்னத்தான தொழுகை. பரல தொழுகை கூட யாருக்காவது ஆபத்தா இருந்தால் தொழுகை விட்டுவிட்டு காப்பாற்றுவதுதான் இஸ்லாம். தொழுகையை பின்னால் சொல்லலாம், தொழுகிறோம், பரல தொழுகை தான். முன்னால் ஒரு குருட்டும் ஒரு கண் பார்வை இல்லாதவர் விழப்போகிறார், கிணற்று விழப்போகிறார், ஆபத்தா. தொழுகை விட்டுவிட்டு அவரை காப்பாற்றி விட்டு வந்து தொழுவதுதான் இஸ்லாம். இப்படி பரலாக இருந்தாலும் ஒரு ஆபத்தில் இன்னொருவருக்கு உதவ வேண்டும். தொழுகின்ற பொழுது ஜுரைஜ் வழியுள்ளா, இறைநேசர், தாய் கூப்பிட, ஜுரைஜ் தொழுகையா தாயா? தொழுவதா தாயுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவதா? தேவையில்லை. தாயோட எப்பொழுதாவது பேசிக் கொள்ளலாம், தாயிடம் என்னவென்று எப்பொழுதாவது கேட்டுக்கொள்ளலாம். தொழுகை தொழுகை என்று தொழுதா சம்பவம் வருகிறது. 2-3 நாட்கள் விவாதத்தில் ஈடுபடுகின்ற பொழுது தாய் ஒரு அவசர தேவைக்கு கூப்பிடுகின்ற பொழுது அவர் தொழுகை விடாமல் தொழுது கொண்டிருந்தார். தாயை உதாசீனப்படுத்தினார். 3வது நாள் அல்லது 3 தடவைகளுக்கு பிறகு தாய் மனம் புண்பட்டு பெற்றோர்கள் பதுவா செய்யக்கூடாது, சாபமிடக்கூடாது, சாபமிட்டு விட்டார். பெற்றோருடைய பதுவா மன்னிப்பு கேட்காவிட்டால் பழிக்கும், பெற்றோர்கள் வாய்க்கெடுத்தபடி திட்டக்கூடாது. என்ன பதுவா தெரியுமா? வலியுல்லாவுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய நம் அனைவரையும் நேர்மாற்றமான பதுவா. யா அல்லாஹ், இவன் பெரிய இறைவனை சேர்ந்து உன்னை வணங்கிக் கொண்டிருக்க என்னை புண்படுத்திக் கொண்டு எனக்கு கட்டுப்படாமல் நான் கூப்பிட்டும் இவ்வளவு கடவுள்கள் கூப்பிட்டும் வராமல் சொல்லு கொண்டிருக்கிறான். இவனை ஒரு விபச்சாரியோடு சாட்டாமல் மௌத்தாக்காது. பயங்கரமான பதுவா இவர் செய்யவில்லை. ஒரு தடவை சதித்திட்டம் அல்லாவுடைய ஏற்படுத்த பதுவா பழிக்கிறது. ஒரு பெண் வருகிறார், ஒரு தகாத நடத்தியுள்ள பெண் வந்து பிள்ளையோடு சொல்கிறார், இந்த குழந்தை எனக்கும் ஜுரைஜிக்கும் பிறந்தது. ஜுரைஜ் என்னோட கள்ளத்தனமாக தொடர்பு கொண்டு கிடைத்த பிறந்தது. ஊரில் யாரும் அவரை பற்றி கட்டணம் கிடையாது. வணக்கசாலி வலியுள்ளா இறைநேசர் எல்லோரும் வந்தார்கள். சொன்னவுடன் அவருடைய இறை அந்த இறை இல்லத்தை அந்த ஆலயத்தை அவருடைய வணக்கஸ்தலத்தை அப்படியே தகர்த்தார்கள். முன்பின் விசாரிக்க வேண்டும். சீர விசாரிப்பது ஒரு கடமை. ஒருவரை பற்றி ஒரு தவறு சொல்லப்பட்டால் விசாரிக்க வேண்டும். வைத்து விட்டார்கள், அவரை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள். இப்படி பெரிய வழி உள்ளான் இப்படி செய்திருக்கிறார். சகாத முறையில் ஹராமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இருக்கிறார். அவர் உண்மையில் செய்யவில்லை, அந்த பெண்ணை தனிமையில் எங்கும் சந்திக்கவில்லை. செய்யாத ஒரு குற்றத்துக்கு அல்லா பழியை போட்டான் தாயுடைய பதுவா. பிறகு விசாரித்து பார்த்தால் அவர் அல்லாவுடைய நேசர், அவர் அல்லாவிட வலதார் தொழுதார். யா அல்லாஹ், நான் செய்யாத குற்றம் எனக்கு பழி சுமத்தப்படுகிறது என்று அப்பொழுது அந்த அல்லாவுடைய துவா அந்த அந்த குழந்தையை பேச வைக்கிறான். அல்லாஹ் மடியில் பேசிய குழந்தைகள் என்ற பட்டியலில் அந்த குழந்தையும் வருகிறது. அந்த குழந்தை சொல்கிறது, ஜுரைஜ் அல்ல என்னுடைய தந்தை, அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடையன் தான் என்னுடைய தந்தை. ஆட்டடையன் தான் என்னுடைய உம்மாவோடு தகாத முறையில் என்னை பெற்றெடுக்கிறது காரணம். விஷயம் முடிகிறது. சொல்ல வருவது என்ன? தாயுடைய மனதை அதிருப்தி படுத்தியவருக்கு வலியுள்ளாவாக இருந்தாலும் உலகத்தில் தண்டனை வந்தது. நாம் யார்? பெரிய வலியுள்ளாவா? பெரிய வணக்கசாலியா? நம்மை விடுவான் அல்லாஹ். இன்னமொரு நிகழ்வு, தாயுடைய அந்த பெற்றோருடைய மனக்கசப்பு தான், அந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் நமக்கு ஆபத்தாக முடியும். ஒரு விபத்து ஏற்படுகிறதா, அது நமது டிரைவிங் கோளாறு அல்ல, வாகனத்தை செலுத்துகின்ற கோளாறு அல்ல. லைசன்ஸ் வாங்கித்தான் ஓட்டுகிறோம், அங்கே பாஸ் ஆகித்தான் லைசன்ஸ் எடுத்தோம். திறமையான டிரைவிங், ஆனால் ஆக்சிடென்ட், வழுகுதல், சருகுதல் என்பது பாதையில் இருக்கின்ற சேறு சகதி அல்ல, அங்கிருக்கின்ற தண்ணீர் சருகவில்லை. அப்படி என்றால் அந்த பாதையை போகின்ற எல்லோரும் சருக வேண்டும். அது தாய் தந்தையுடைய ஒரு தடவை ஏற்பட்ட மன வருத்தம் நம்மை பிறட்டும், நம்மை பைக்கிலிருந்து பிறட்டும். அது எவ்வளவு லட்சக்கணக்கான வாகனமா இருந்தாலும் ஆக்சிடென்ட் பட வைக்கும். மன்னிப்பு கேட்டு அவருடைய ஒற்றுமையாக ஆகிவிட்டான். இதை சொல்லி நான் படிக்கிற இறுதி நிகழ்வு, ஜமக்ஷரி என்ற ஒரு பெரிய மேதை, பெரிய அறிவாளி, அரபு இலக்கணத்திலே பாண்டித்யம் பெற்றவர், அரபு இலக்கணத்தில் பாண்டித்யம் பெற்றவர், குர்ஆனை விரிவரை கூட எழுதியிருக்கிறார். ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி, பெரிய மகானாகி மேதையாகி பட்டதாரியாகி இந்த காலத்தில் ப்ரொஃபசர் சொல்லலாம், ப்ரொஃபசருடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு தரத்திலே பிரயாணம் போகிறார். வாகனத்தில் போகின்ற பொழுது ஒட்டகம் அல்லது கோவேறு கழுதை மிரல்கிறது, கால் அப்படியே வாகனத்துடைய கால் சருகிறது, கீழே விழுகிறார், முழங்காலோடு அப்படியே துண்டாகிறது, முழங்கால் கலர்கிறது. பக்கத்தில் உள்ள மாணவர்கள் எல்லாம் சிகிச்சை செய்தார்கள், காலுக்கு மருந்து செய்தார்கள். மேதை சொன்னார், அறிவாளி, பெரிய திறமைசாலி, பெரிய மேதை, மகான், இது அல்லாஹ்வுடைய தண்டனை என்றார். மாணவர்களை கேட்டார், நீங்கள் இப்படி பெரிய மனிதர், இவர் நல்ல மனிதர், ஆசான், நீங்கள் உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை? அல்லாஹ்வுடைய தண்டனை. எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நினைவு வருகிறது, எனது தாயோடு நடந்த சம்பவம். என்ன சம்பவம்? உஸ்தாத் சார் ப்ரொஃபசர் கேட்டார்கள் மாணவர்கள். சின்ன வயதிலே ஒரு குருவியை பிடித்து காலில் நூலை கட்டி பட்டம் விடுவது போன்று விட்டு விளையாடினேன். குருவி தாய் கூப்பிட்டு, மகனே உனக்கு பட்டம் வேண்டும் என்றால் பேப்பர் தாளால் செய்து தருகிறேன், குருவியை அவிழ்த்து விடு, அது அல்லாவுடைய படைப்பு, அது உயிர் ஜீவராசி, அதுக்கு சித்திரவதை செய்யாது என்று சின்ன வயதில் புத்திமதி சொன்னார். இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்கின்ற புத்திமதியை உதாசீனப்படுத்துவோமா? இப்பொழுது 10 வயது, இப்பொழுது 8 வயது, இப்பொழுது 12 வயது, இப்பொழுது 15 வயது, இப்பொழுது டீனேஜ், 13 to 19 டீனேஜ் என்று பெற்றோர்களை அவமதிக்கிறோமா? 29-30 வயதில் வெடிக்கும் ஆபத்து. அப்படித்தான் வெடிக்கிறது. 10-12 வயதில் நடந்த விடயத்துக்கு 30 வயது தாண்டி வெடிக்கிறது ஆபத்து சொன்னார். அந்த குருவியை தாயுடைய, நீங்க வேலையை பாருங்கம்மா, நான் ஜொலியா விளையாடுகிறேன், நான் குருவியை பட்டம் விட்டு விளையாட போகிறேன், விளையாடிக் கொண்டே இருந்தேன், தாயுடைய பேச்சை தட்டினேன். இது ஒரு சம்பவம். தாயுடைய தந்தையுடைய பெற்றோருடைய பேச்சை எந்தெந்த துறையில் தட்டுகிறோமோ ஆபத்து வரும். மௌத்துக்கு முன்னால் வரும், தாய் தந்தை கபருக்கு போன பிறகாவது வரும். குருவி போய் ஒரு மரப்பந்துக்குள் இடுக்கில் இறுகிக் கொண்டது. இழுத்து பார்த்தேன், பட்டம் இருக்கினால் இழுத்து பார்ப்போம், பட்டம் கிடையாமல் வருகிறதா, அல்லது நூலாவது தேவை என்று நூலை இழிப்போமே, அது போன்று குருவி இறுகி வரவில்லை, அது இறுகி பிடித்துக் கொண்டது, அந்த பொந்துக்குள் அப்படியே காலால் அது இறுக்கி பிடித்துக் கொண்டது, நூலை இழுத்தேன், குருவியுடைய முழங்காலால் அப்படி கலண்டு வந்தது. தாயுடைய பேச்சை கேட்காமல் விளையாடி கொண்டிருந்த விளையாட்டில் உடனே தாய் சொன்னார், நான் சொன்னபடி நீ கேட்காமல் குதிரையுடைய இந்த குருவியுடைய முழங்காலை உடைத்தது போன்று அல்லாவும் உன்னுடைய முழங்காலை உடைப்பானாக. அல்லாவோட முழங்காலை உடைப்பான் பாரு. எப்பொழுது சொன்ன வார்த்தை? 10-12 வயதில் சொன்ன வார்த்தை. எப்பொழுது பலிக்கிறது? 30 தாண்டி. இப்பொழுது என்னுடைய வாகனம் ஸ்லிப்பாகி வழுகி நான் விழுந்தனுடைய முழங்கால் உடைந்தது. தாயுடைய பேச்சை 10-12 வயதில் கேட்காத தண்டனை. எக்ஸிடென்ட் படம் 20 வயதில், 22 வயதில் பக்கத்தில் இருந்த 60 யார்? தாய் தான், தந்தை தான். அவர்களால் தான் நடந்தது என்பது நமக்கும் தெரியாது, அவர்களும் தெரியாமல் இருக்கலாம். எனவே கண்ணியமலை பேசிக் கொண்டு போகலாம், மன்னிப்பு கேட்போம். எந்த துறையா இருந்தாலும் பழிக்கும் தண்டனை வரும், ஆபத்து வரும். பெற்றோர்களுடைய நல்லெண்ணம் இல்லாமல், மனதிருப்தி இல்லாமல் சுவர்க்கத்தை அடைவது சந்தேகம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக நம்மை மாற்றுவானாக. தலைவனுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, தன்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமியானுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, தலை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, பெற்றோருடைய நல்ல முறை உறவை பேணுகின்ற ஆக்குவாயாக. யார் யாரெல்லாம் பெற்றோர் கபலாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை சொர்க்க பூங்காவாக்குவாயாக. அவர்களுக்கு நாம் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக, அதை நீ மன்னித்து அப்படியே அழித்து விடுவாயாக. அதுக்கு பதிலாக நமது ஆபத்தில் விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களோடு சமாதானமாக ஒற்றுமையாக, அவருடைய மனதில் சந்தோஷப்படுகின்ற அமைப்பினர் வாழ்க்கை அமைத்தருவாயாக. களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாக்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyca.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Allah, 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 All